இந்த பிரசங்க பயிற்சி வகுப்புல பிரசங்கம் அதனுடைய முக்கியத்துவம், இந்த பிரசங்கத்தினுடைய வகைகள் இதுவரையும் பார்த்திருக்கிறோம். பிரசங்க சம்பந்தமான எல்லாத்தையும் பார்க்கறது தான் நம்முடைய நோக்கமா இருக்கு. ஆனா இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் நடக்கிறதுனால எதுக்கு ரொம்ப நேரத்தை கொடுக்கணுமோ அதுக்கு நேரத்தை கொடுத்து படிப்போம். இப்ப அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது, பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு வசனத்தை எப்படி தெரிவு செய்வது, பிரசங்கம் பண்ணுவதற்காக ஒரு வசனத்தை எப்படி தெரிந்து கொள்வது. உங்கள் ஒருத்தர் கூட அதை கேள்வி கேட்டீங்க, எப்படி தெரிந்து கொள்வது, அந்த வேத பகுதியை என்ன விதமாக தெரிந்து கொள்வதுன்னா சில காரியங்களை அதை பின்பற்றணும். இப்ப நம்ம பேசிக்கிட்ட மாதிரி பிரசங்கத்துக்கு 5 நிமிஷத்துக்கு முந்தி தயாரிக்கிறத தேட முடியாது. அதெல்லாம் ரொம்ப தப்பான ஆபத்தமான காரியம். பிரசங்கத்துக்கு மதிப்பு கொடுக்கறவங்க அந்த நினைச்சும் பார்க்க மாட்டாங்க கனவுல. ஒன்னு தெரிஞ்சுங்க, பிரசங்கோங்கிற நேரம் அந்த பிரசங்கத்தை செய்கிறதுக்கு அதை செய்கிறவனுடைய தகுதி ரொம்ப முக்கியமா இருக்கு. ரொம்ப இடங்கள்ல பிரசங்கம் ரொம்ப கீழான நிலைமையில இருக்கிறதுக்கும், இப்ப நீங்க கூட உதாரணமா சொன்னபடி ஒருத்தர் வந்து பிரசங்கத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னுக்கு தான் அவர் அங்க உட்கார்ந்து தயார் செய்யறாரு. அவன் பேசுற நேரமே நல்லா தெரியுது மனுஷதனத்துலதான் பேசுறான்னு சொல்லிடலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு சொன்னா, அந்த பெரிய கருவியாகிய பிரசங்கத்தை செய்யறதுக்கு நம்ம சரியா இல்லாதவங்களை போட்டுறதுனால. அதனாலதான் வேதத்துல பிரசங்கம் செய்யறவனுக்கான தகுதிகளை இலக்கணங்களை இருக்குமான்னு கொடுத்துருக்கா இல்லைங்களா. அவன் இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்கணும்னு 1 Timothy 3 தீர்த்துல இருக்கா இல்லையா. இப்ப சபைகள்ல அந்த இலக்கணங்களை எல்லாம் பார்த்து ஒருத்தரை சரியான முறையில ஜபத்தோடு தயார் செய்கிறவங்க பொழுது அத்தகைய மனிதர்கள் அந்த பிரசங்கத்துக்கு செய்ய வேண்டியது செய்வாங்க சரியா, பயத்தோட, கர்த்தருக்குரிய பயத்தோட. இப்ப ரொம்ப நம்ம தமிழர்கள் மத்தியில பார்த்தோம்னு சொன்னா தன்னையே ஊழியத்துக்கு நியமித்துக் கொள்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நான் விசுவாசி, என்ன ஆண்டவர் கூப்பிட்டு இருக்காரு, எப்பப்பா கூப்பிட்டாரு, உடனே ஒரு பெரிய ஸ்டோரியே சொல்லுவாங்க. சபைக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும், சபையால தெரிவு செய்யப்பட்டவர்களா இல்ல. வேதத்துல ஒரு இடத்திலயுமே பார்க்க முடியாது தன்னையே தான் ஊழியத்துக்கு நியமித்து கொள்ளுகிற ஒரு வழக்கத்தை பார்க்கவே முடியாது. ரொம்ப பேர் சொல்லுவாங்க கர்த்தர் கூப்பிடுறாரு. கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒருத்தனுக்கு ஊழியத்துக்கு அழைத்தால் அப்படி அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே ஒரு சபையால அங்கீகரிக்கப்பட்டிருப்பார்கள். அது வேதத்துல தவறா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம். எந்த மனிதனும் எந்த ஊழியத்துக்காக அழைக்கப்பட்டிருந்தா, அவன் போதகனாகவோ மூப்பனாகவோ அல்லது ஒரு பிரசங்கி உதவிக்காரனாகவோ அழைக்கப்பட்டிருந்தா, அவன் கர்த்தருடைய அழைப்பை எங்க பார்க்கலாம்னா அவன் சபை அவனை தெரிவு செய்கிறதுல தான் பார்க்கணும், அங்கீகரித்து. அது நீங்க வேதத்துல தெளிவா இருக்குது. அதனால நீங்களும் நானும் நாம நம்மையே ஊழியத்துக்கு அர்ப்பணித்துக்க முடியாது, ஊழியத்துக்கு நியமிச்சுக்க முடியாது, ஊழியத்துக்கு அழைச்சிக்க முடியாது. பைபிள்லயே இல்லாத ஒண்ணு. இந்த மாதிரி தவறான காரியங்கள்னாலதான் தவறானவர்கள் இவ்வளவு பெரிய மகத்தான காரியத்தை செய்ய வந்து தவறளைச்சிடுறாங்க, பிரசங்கத்துக்கும் ஒரு மதிப்பு இல்லாம ஆக்கிடுறாங்க. இப்ப எப்படி பிரசங்கத்திற்கான வசன பகுதியை தெரிவு செல்வது, அதுக்கு தேவையானது வந்து முதலாவது ஜெபமும் பரிசுத்தாவியில் தங்கி இருத்தலும். ஜெபமும் பரிசுத்தாவியும் தங்கி இருத்தலும். ஜெபம் செய்வது ஒரு பிரசங்கியினுடைய போதகனுடைய வளமையான காரியமா இருக்கும். எல்லா கிறிஸ்தவர்களும் செய்யணும்னாலும் கூட இவங்க வந்து பலதரப்பட்ட ஜெபங்களை செய்ய வேண்டியிருக்கு. தனிப்பட்ட ஜெபம் இருக்குது, அது மட்டுமல்ல இவர்கள் போப்பிட்டல இருந்து ஜெபம் பண்ணுவாங்க, சக ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆவிக்குரிய இந்த ஜெபத்தை தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதியாக வச்சு அவங்க என்ன செய்வாங்க, தங்களுடைய மக்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதுதான் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க இல்லீங்களா, உதவிக்காரர்கள் தெரிவு செய்வதற்கு முன்பாக அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்கு, இந்த மாதிரி உதவிக்காரர்கள் செய்ய வேண்டிய வேலையை நாங்க செய்கிறதுனால எங்களுக்கு என்ன தடைப்படுவது, ஜெபிப்பதும் உபதேசம் செய்வதற்குமான நேரம் தடைப்படுது. அப்ப அவங்க ரெண்டு செஞ்சிருக்காங்க, உபதேசம் செய்வதற்காக தயார் செய்யறதுக்கு நேரம் தேவைப்பட்டிருக்குது, அது மட்டும் இல்லாம ஜெபிப்பதற்கு யாருக்கு, இந்த மக்களை நினைவு கூர்ந்து அவளுடைய தேவைகளுக்காக அவர்கள் ஜெபிப்பது. அப்ப அப்படி ஜெபிக்க வேண்டிய அந்த ஜெபங்கள்ல இந்த பிரசங்க செய்து வசனத்துக்காக ஜெபிக்க வேண்டியதும் இருக்கு. ஏற்கனவே இப்ப நீங்க ஒரு எபேசியரை எடுத்துக்கிட்டு எபேசியர்ல பிரசங்கம் பண்ணினாலும் கூட தொடர்ந்து இந்த வாரம் பிரசங்கம் பண்ணிட்டோம், அடுத்த வாரத்துக்கு என்ன வருதுன்னு நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதுக்காக ஜெபம் பண்ண வேண்டி இருக்குது. அந்த ஒரே இந்த வசன பகுதியை இன்னைக்கு நாளையிலிருந்து டியூஸ்டே செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பிக்க போகிறேன். படிக்கிறதுக்கு அதுல தயார் செய்யறதுக்கு உங்க உதவி இல்லாம அது செய்ய முடியாது ஆண்டவரே, பசுத்தாவின் உதவி இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நான் படிக்கிற பொழுது அந்த படிப்பின் மூலமாக எனக்கு நல்ல சிந்தனைகளை கொடுத்து உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள நீ எனக்கு உதவி செய்யணும் ஜெபம் பண்ணுமா இல்லையா? அப்ப எப்படி இங்க 5 நிமிஷத்துக்கு முந்தி நம்ம தயாரிக்க முடியும் பிரசங்கத்துக்கு? முடியுமா? ஜெபம்னா என்னது? முதல்ல ஜெபம்னாலே கர்த்தர்ல தங்கி இருக்கிறேன்னு அர்த்தம். ஜெபம்னா தவறா புரிஞ்சுக்கிறேன். ஜெபம்னு சொன்னா அவர்கிட்ட இருந்து எதையா வாங்கிக்கிறதுக்கு, கடிலா கார் கொடுங்கயா, இல்லாட்டி வேற என்னது கெமரி கொடுங்க, அது கொடுங்கன்னு இதுக்கே தான் அவங்க ஜெபம். பொதுவாகவே மனசை நினைச்சு வச்சிருக்கான் ஜெபம்னா ஐயாக்கிட்ட இருந்து எதுவும் வாங்கிக்கிறதுக்கு தான். ஆனா ஜெபம்னா என்னது? ஜெபங்கிறது அவர் பெரியவர், அவர் தேவன், அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார், நான் யாரு, அவரால் படைக்கப்பட்ட வெறும் மண்ணு தான் ஜெபம். அவர் தங்கி இருக்கிறதுக்காக நம்ம வர்றது தான். அவர் எவ்வளவு பெரியவர் நினைச்சு நம்ம எவ்வளவு சாதாரணமானவன்னு கர்த்தருக்கு முன்பாக மன்றாடுறது தான் ஜெபம். ஜெபத்துல அதான் முக்கியம், அதை மறந்துடக்கூடாது. நம்மளுடைய டிபெண்டன்ஸு கர்த்தர்ல நம்ம தங்கி இருக்கிறோம் எல்லாத்துக்கும். அதனாலதான் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும், ஒரு இடத்துல சொல்லி இருக்குல்ல எபேசியர்ல, டு நாட் பி ஆங்ஷியஸ், பி ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங். எதுல சொல்லி இருக்குது? பிலிப்பியன்ஸ்ல. ஆங்ஷியஸ் ஃபார் நத்திங் அப்படின்னு சொன்னா எதுக்குமே நீங்க கவலைப்படாதீங்க. கவலைப்படாதீங்க எதுக்கு? எதுக்குமே. அப்புறம் என்ன சொல்லியிருக்கு? பட் எல்லாவற்றிற்கும் எந்த காரியத்துக்கும் என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆனா எல்லா காரியத்துக்கும் எந்த காரியம் ஜெபம் இல்லாம கிடைக்க போகுது? ஜெபம் இல்லாம எந்த காரியம் கிடைக்க போகுது? எந்த காரியம் நம்ம கர்த்தர்லயே தங்கி இருக்காம சாயிச்சுக்கலாம்? ஏதாவது இருக்கா? வசனத்தை பாருங்க, எல்லாவற்றிற்கும் எதுக்குமே கவலைப்படாங்க. ஏன்னா நீங்க கவலைப்பட்டு என்ன பிரயோசனையா? என்ன கவலை முடியும்? ஒரு சொட்டு இன்னைக்கு ஒழுங்கா இருக்கிறதுக்கு என்ன எனக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப நான் கவலைப்பட்டு என்ன பிரயோசனம்? ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஜபத்துல அவர்ல தங்கி இருக்கணும். உங்க ஜபத்தை பத்தி சொல்லுதா இல்லையா? அப்ப பிரசங்கத்துக்கு எவ்வளவு தூரம் ஜபத்துல தங்கி இருக்கணும்? இப்ப ஆராய்ச்சியிலும் என் படிப்பிலையும் பிரசங்கம் நல்லா வந்துருமா? ஆவிக்குரிய ஆவியானோட உதவி இல்லாம அதுல எதுவும் தெரிஞ்சுக்க முடியுமா? என்ன செய்யுது ஜெபம்? கர்த்தருடைய ஆவியானவர் உதவியோட தான் நம்ம தெரிவு செய்யலாம். என்னத்தை பிரசங்க பண்ண போறோம், அதாவது எந்த பகுதியில இருந்து பிரசங்க பண்ண போறோம் நமக்கு தெரிந்திருந்த பொழுதும் நம்ம என்ன செய்யணும்? அதையும் கூட ஜெபத்தில் தங்கியிருந்து ஆவியானவருடைய உதவியை நாடணும். ஜெபமும் தேவனுடைய ஆவியிலையும் தங்கி இருக்காம நம்ம எந்த போதனையும் யாருக்கும் கொடுக்க முடியாது. முதலாவது எப்பவும் இருக்கணும், வார வாரம் தொடர்ந்து இருக்கணும். வசனத்தை தெரிந்து கொள்றதுக்கு முந்தி இருக்கணும், வசனத்தை தெரிந்து கொண்ட பிறகு இருக்கணும், வசனத்தை தொடர்ந்து அந்த முழு வாரமும் அதுல உழைக்கிற நேரமும் இருக்கணும், அதை உழைச்சி முடிச்சு எல்லாம் தயாரிச்ச பிறகும் இருக்கணும், அதை தயாரிச்சு முடிச்சுட்டு பிரசங்கத்துக்கு போறதுக்கு முந்தி இருக்கணும், பிரசங்கம் பண்ற நேரமும் இருக்கணும், பிரசங்கம் முடிஞ்ச பிறகும் இருக்கணும். எப்ப ஜெபம் இல்லாம இருக்கும் இருக்கும் இல்ல? அது இல்லாம ஆவில தங்கி இருக்காம உதாவே தயாரிச்சிருந்தாலும் இங்க வந்து கோட்டை விட்டுறலாம். உண்மையான பிரசங்கத்துல ஒரு பெரிய காரியம் என்னன்னா, அந்த பிரசங்கத்தின் மூலமாக கர்த்தர் செய்ய போற அற்புதம் நமக்கே தெரியாது, செய்ய போறவனுக்கே தெரியாது. அது சில நேரம் அவன் ஆரம்பிச்சு 10 நிமிஷத்துக்கு பிறகுதான் அவனுக்கே என்னமோ ஆண்டவர் செய்யறாருன்னு. அவன் கையிலேயே அது இல்ல, அவன் கையிலேயே அது இல்ல. அதான் கர்த்தருடைய பெரிய காரியம் பாத்தீங்களா. அது ரொம்ப முக்கியமானது, அதான் முதலாவது. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, இந்த பிரசங்க வசனத்தை என்ன பிரசங்கம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, செய்யறதுக்கு துவாசிகளுடைய ஆவிக்குரிய தேவைகளை பற்றிய ஒட்டு மொத்தமானதும் குறிப்பானதுமான அறிவு அவருடைய. நம்ம வந்து ஒரு நான் வந்து ஒரு சபையை வச்சு முன்னுக்கு வச்சுக்கிட்டு தான் அதெல்லாம் போதிக்கிறேன். அதாவது ஒரு அனுமானத்தோடு ஒரு சபையில வார வாரம் தொடர்ந்து போதிக்கின்ற பிரசங்கம் செய்கிற ஒரு போதகன் மூப்பன் அவர்கள் மனசுல வச்சுதான் இல்ல. அப்படிங்கிற நேரம் நம்ம யாருக்கோ தானே பிரசங்கம் பண்ண போறோம். அப்ப அவருடைய தேவைகள் தெரியாம, அவருடைய ஆவிக்குரிய தேவைகள், அவங்க ஃப்ரிட்ஜ்ல என்ன இருக்கு இல்லைன்னு தேவைகள் இல்ல, அவருடைய ஆவிக்குரிய தேவைகள், அதாவது அவருடைய சகல விதமான ஆவிக்குரிய தேவைகள், சில குறிப்பிட்ட ஆவிக்குரிய தேவைகள். சில பேருக்கு சில கொடிய வியாதி இருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு அங்க உட்கார்ந்து இருக்கலாம். சில பேருக்கு அங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு பிரச்சனை அங்க இருக்கலாம். சில பேருக்கு அவனுக்கு ரட்சிப்பின் நிச்சயத்துவத்தில் அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். சில பேர் இருக்கலாம் அவங்களுக்கு இதெல்லாம் சபைக்கு தொடர்ந்து வந்து கர்த்தர்ட்ட வந்துடணும்னு ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனா வர முடியாத நிலைமையில இருக்கலாம். கர்த்தர்ட்ட வந்து பேபி ஸ்தானத்தில இருந்து அதுக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் எடுத்து பார்க்கிற நேரம், வயசு போனவங்க, வயசு குறைஞ்சவங்க, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்க, சின்ன பிள்ளைங்க மட்டும் இல்ல, ஆவிக்குரிய தேவைகளை பொறுத்த விதத்திலையும் பலவிதமான தேவைகளோடு அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணுமா இல்லையா? ஒரே பிரசங்கம் தான் செய்ய முடியும் போறோம், அதுல இவங்க எல்லாருமே பயன்படணுமா இல்லையா? இப்ப அவருடைய தேவைகளே நமக்கு தெரியாம இருந்தா, அதாவது ஆத்துமாக்கள்ல கரிசனையே இல்லாதவன் பிரசங்கம் பண்ண முடியுமா? அதனாலதான் சொன்னேன், பிரசங்கமும் போதக ஊழியமும் பிரிக்க முடியாதபடி இணைந்திருக்குன்னு சொல்லி, உங்க மக்களோட உங்களுக்கு எந்த அளவு ஈடுபாடு இருக்கு, உங்களுடைய மக்களுக்கு எந்த அளவுக்கு அவருடைய தேவைகள் தெரிஞ்சிருக்கு, அந்த அடிப்படையில தான் நம்ம பிரசங்கத்தை கூட சரியா கொடுக்க முடியுமே. அது இப்ப நம்ம நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க வச்சுங்க, நாலு பிள்ளைங்க இருக்கிறாங்க, இப்ப நாலு பிள்ளைங்களும் இருக்கிற நேரம் ரெண்டு ரொம்ப ஒல்லியா இருக்குது, ரெண்டு பேரை பார்த்தா அவங்க குண்டை நான் வளர்ந்துடுறான். அப்ப நம்ம வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அவங்க சாப்பாடு கொடுக்குற நேரம், அம்மா எல்லாம் தயாரிச்சு சுவ சுவையா சாப்பிடுற நேரம், சாப்பாட்டு மேசையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, நாலு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க, நம்ம அப்பாவும் அம்மாவும் ஆறு பேர் இருக்கிறோம்னு சொன்னா, ரெண்டு பேர் அவனுக்கு நாக்காலியா உட்கார முடியாத அளவுக்கு உடம்பு, இன்னும் ரெண்டு பேருக்கு நாக்காளியில தேட வேண்டிய அளவுக்கு உடம்பு, புரியுங்களா? சேரல. அப்ப இவன் எப்படி சாப்பாடு கொடுக்கறது? இந்த அப்பா அம்மாவும் கொஞ்சம் உண்மையிலேயே பிள்ளைங்கள கர்சனம் உள்ள மக்களா இருந்தா என்ன செய்வாங்க? கண்ணும் இருந்து தங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளும் தெரிஞ்சிருந்தா, அந்த குண்டனா இருக்கிறானுங்களே சேர்லயே உட்கார முடியாம அவங்களுக்கு கொண்டு போயிட்டு அஞ்சு இட்லியை போடுவாங்களா? போடுவாங்களா? போட மாட்டேன். அப்ப அந்த ஒல்லியா ரெண்டு பேர் இருக்கிறானே, சேர்லயே இருக்கிறானான்னு தெரியாத அளவுக்கு அவனுக்கு போயிட்டு அரை இட்லியா போடுவாங்களா? போட மாட்டாங்க. இப்ப உதாரணத்துல புரியுதா இல்லையா என்ன சொல்றேன்? சாப்பாடுலாம் நல்லா தயாரிச்சு, நல்ல இட்லி மெது மெதுவா இருக்கு, சட்னி இருக்குது, நல்ல சாம்பார் எல்லாம் இருக்குது, என்ன பிரயோசனம்? இப்ப யாருக்கு எப்படி கொடுக்கணும்னு தெரியாட்டி ஒரு பிரயோசனமும் இல்லை. இதே மாதிரிதான் ஆவிக்குரியதுலயும், ஒரு போதகனுக்கு எப்படி தாய் தாப்பனுக்கு பிள்ளைகளை பத்தி தெரிஞ்சிருக்கோ, அவங்கள தேவைகள் தெரிஞ்சிருக்கிறோம், அந்த மாதிரி தெரிஞ்சிருந்தா தான் இவன் ஜெபம் பண்ணி ஆவியில தங்கி இருக்கிற நேரம், படிக்கிற நேரமும், அந்த ஒரு வாரமா அவன் படிப்பறையில இருந்து பட்டற மாதிரி அங்க எல்லாம் தயாரிக்கிறானா இல்லையா, அதை செய்யற நேரம் இந்த தேவைகள் எல்லாம் வந்துட்டு வந்துட்டுலாம் போகும். ஃபிட் பண்ணி இருக்கிறேன், பேசி இருக்கிறேன், இதெல்லாம் என்ன செய்யும் மனசுல? ஒவ்வொரு நாளும் வந்துட்டு 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 போகும். இங்க வசனத்தை தயாரிக்கிறான், பேசுறான், அப்படியே இவங்களுக்கு இதுல இருக்குதே, இந்த வாரத்தில் அதில் உற்சாகப்படுத்தலாமே, சரிங்களா? அந்த மக்களும் எதிர்பார்ப்போட வருகிற பொழுது, இவனும் ஜெபத்தோட தயாரிக்கிற பொழுது, இவனும் தேவனுடைய மக்களுடைய தேவைகள்லாம் தெரிந்திருக்கிற பொழுது, அந்த கர்த்தரை எல்லாம் பயன்படுத்தி, இவனையும் அருமையா பயன்படுத்தி அவர்களும் பயன்படும்படி செய்வாரா இல்லைங்களா? இதெல்லாம் பார்க்காம, என்ன நினைச்சே பார்க்காம பிரசங்கம் தயாரிக்க முடியுமா? பட் ஒண்ணுமே அதெல்லாம் தெரியாம, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம, எனக்கு பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, ஏதோ ஒரு புதுசா ஒரு புத்தகம் வச்சிருக்கிறேன்ட்டு வந்து, அந்த சப்ஜெக்ட் என்ன சப்ஜெக்ட் அது யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், நீதிமான் ஆக்குதலில் அதை பத்தி ஒரு பெரிய இதை சொல்றோம், அம்சத்தை என சொல்லி எடுத்தா என்ன, நாலு பஸ் ஏறி வந்திருப்பாங்க இந்தியாவில் இருந்தா, இல்லாட்டி இங்க டிராபிக் ஜாம்ல மாட்டுப்பட்டு 45 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருந்து பிள்ளைங்களோடலாம் வரணும். இப்போ இது இதே வந்திருக்கிற நேரம் எப்படி இருக்கும்? நார்னு கணத்தில் அறிஞ்ச மாதிரி இருக்காது. இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம், புரியுதா? இப்போ ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே காட்டி கொடுத்துட்டான், மக்கள்லேயே அக்கறை இல்லாதவன், அக்கறை இருந்திருந்தா அப்படி செய்ய மாட்டேன், புரியுதுங்களா? அதனால்தான் ஒரு போதக ஊழியத்தில் ரெண்டு கண்ணு மாதிரி, பிரசங்கம், போதனை, பாஸ்டரல் விசிட்டேஷன், பிரசங்கம், போதனை, பாஸ்டரல் விசிட்டேஷன். என்ன பாஸ்டரல் விசிட்டேஷன்? அதாவது தன்னுடைய ஆத்துமாக்களை முறையா வீடுகள் பூரா போயிட்டு ஒரு நேரத்தை ஒதுக்கி அவர்களை சந்தித்து விசாரிக்கிறது. ரெண்டும் இருக்கு, ஒன்ன மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியாது. ரெண்டும் தேவை, ரெண்டும் தேவை இருந்தா தான் ஊழியம் இது பண்ணும், புரியுங்களா? ரெண்டும் தேவை தான் நம்ம ஆத்துமாக்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். நீங்க ஒன்ன மட்டும் பெற்றுக்கிறதுக்காக வர முடியாது, இதையும் பெற்றுக்கணும். ஏன்னா ரெண்டுமே ஆண்டவர் நம்ம நன்மைக்காக கொடுத்திருக்கிறார். அக்கறை எடுக்கணும் சபையில போதகர்களா இருக்கிறவங்க. அப்பதான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆகவே ரெண்டாவது என்ன, ஆவிக்குரிய ஆத்மாக்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை பற்றிய நல்ல அறிவு இருக்கும், குறிப்பானது. இந்த குறிப்பானதெல்லாம் எப்படி நமக்கு தெரிய வரப்போகுது? அதுக்குதான் விசிட்டிங் இருக்குது. விசிட்டிங்னா சும்மா போயிட்டு காபி குடிக்கிறதுக்கு இல்ல, ஐயோ வரலன்னு கோவிச்சுக்குவாங்களோன்னு போய் பார்த்துட்டு வர்றதுக்கு இல்ல. விசிட்டிங் சொன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பாஸ்டரல் விசிட்டிங், உங்களுடைய ஆவிக்குரிய தேவைகளை அறிந்து கொள்வதற்காக எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்கறதுக்காக தானே. இப்ப எனக்கு அந்த பொறுப்பு இல்லைன்னா உன் ஆவிக்குரிய தேவை பத்தி எனக்கு என்ன பாக்கல? நீ சபையில தெரிவு செஞ்சிருக்கிற போதகனான்னு சொன்னா உன் ஆவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் தெரிவு செய்திருக்கிறாய். அப்ப அந்த காரியங்களை பேசி நீங்க எங்க இருக்கிறீங்க, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உதவி தேவைப்படுது, அதுக்காக நம்ம ஜெபிக்கணும், ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணும், எங்களால் முடிந்த உதவிகளை செய்யணுங்கிற இதுக்காகத்தான் கூடி வருகிறோம். இதை நம்ம மக்களுக்கு சொல்லி அதனுடைய நன்மையை அவங்க புரிந்து கொள்ளும்படியாக செய்யணும். நீ என்ன பயன்படுத்தி கேட்டே உனக்கே சரியில்லப்பா. ஒருத்தர் வந்து எனக்கு சொன்னாரு, எங்க சபையில ஒருத்தர், பாஸ்டர் நீங்க பிரசங்கம் பண்ணீங்க, அந்த பிரசங்கத்தில் நீங்க சொன்னீங்க ஒவ்வொருத்தரும் நீ வேதம் சொல்லுங்க வாசிக்கிறியா அப்படின்னு நான் சொன்னது மட்டுமல்ல, ஒழுங்கா வாசிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிற அதிகாரம் எனக்கு இருக்குன்னு சொன்னேன். ஒருவன் சொன்னாரு, நீங்க அதை எனக்கிட்ட கேட்கலையே, நான் ஆசைப்படுறேன் நீங்க வந்து என்ன கேட்கணும்னு, ஆசைப்படுறேன் நீங்க எனக்கு வந்து கேட்கணும்னு. ஓகே, நான் சொல்லிட்டல்ல, தாராளமா கேட்கறேன். அதுக்குதான் இருக்குது. அது மக்கள் அதை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு அவங்களோட பேசி உங்களுக்கு எந்த நேரம் உதவும். ஒரு ஒவ்வொரு நாளும் போய் நம்ம தொல்லைப்படுத்திக்கிட்டு இருந்தா ஒருத்தர் நம்ம வீட்டுல விட மாட்டான், அது தப்பு. அப்ப என்ன செய்யணும்? முந்தையே அவங்களோட போன் பண்ணியோ பேசியோ எப்போ உங்களுக்கு கொடுக்க முடியும், ரெண்டு மாசத்துக்கு ஒரு தரம், மூணு மாசத்துக்கு ஒரு தரம். இப்ப எங்க நாங்கள் ரெண்டு எல்டர்ஸ் இருந்து எங்க சேர்ச்சில் ரெண்டு பேரும் வருஷத்துக்கு ரெண்டு தரம் வீடு வீடா போவோம். இப்போ அவங்களுக்கே தெரியும், ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் நீங்கள் எங்களுக்காக கொடுக்கணும். அதுக்காக உங்க ப்ரீச்சிங் எப்படி இருக்கு, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கு, உங்க பிள்ளைங்க எப்படி வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ஜெபம் பண்ணணும் எதுவும் இருக்கான்னு அவங்க நம்மளை தெரிஞ்சுக்க முடியுதா இல்லையா? செய்யும். அப்ப அந்த வருஷத்துக்கு ரெண்டு தரம் சேர்ந்து போறதை தவிர மற்ற நேர்களில் அவர் தனியா போய் எல்லாம் பார்த்து விசாரிச்சுக்குவாரு, நான் தான் அங்கங்க போய் இந்த ஊழியெல்லாம் செய்ய வேண்டியிருக்கா இல்லையா? சோ அது அவசியம். அது இல்லாம நம்ம மக்களை புரிஞ்சிக்காம பிரசங்கம் பண்ண முடியாது, போதனை சரியா கொடுக்க முடியாது. வாமிக்குரிய தேவைகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த குறிப்பானதுன்னு சொன்னேன், அது தெரிஞ்சுக்க முடியும் இந்த மாதிரி தான். ஏன்னா சில நேரம் அவங்க கான்பிடென்சியல், இது கான்பிடென்சியல்னு சொன்னா ரொம்ப நம்பக்கூடிய நம்பிக்கைக்குரியது, மற்றவங்களோட கலந்து கொள்ளக்கூடியது நம்மகிட்ட தான் சொல்லுவாங்க, அதானே பாஸ்டர்ஸ்ட. இப்ப அதை நம்ம நம்பிக்கைக்குரியதா வச்சுக்கணும், அதை போய் நம்ம எங்கெல்லாம் பத்திரிகையெல்லாம் போட்டுற முடியாது ஸ்டார்ல. நம்ம வச்சு ஜெபம் பண்ணணும், அதுக்காக உதவி செய்யணும். எல்டர்ஸுக்கு தெரியலாம், அது வெளில போகவே கூடாது, அதுக்காக உட்கார்ந்து ஜெபம் பண்ண வேண்டியதுன்னு இருக்கா இல்லைங்களா? அதான் நம்ம பிரசங்கம் பண்ணும். எசேக்கியல் 34, என்னுடைய மந்தைகளை நீ மேய்க்காமல் மிதிக்கிறாய். சேக்கியல் 34 பாத்தீங்களா தான் தெரியுமே மேய்ப்பன் எப்படி இருக்கணும்னு. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி தேவைகள் தெரிஞ்சாதான் நம்ம பிரசங்கத்தை தயார்படுத்த முடியும். அடுத்தது என்னன்னு சொன்னா, அந்த பிரசங்கம் தயாரித்தலுக்கான முன்னேற்பாடுகள் நிறைய இருக்குங்க. பிரசங்கம் தயாரிப்பதற்கு முன்பாக நம்ம கவனிக்க வேண்டிய காரியங்கள் இருக்குது. தயாரிப்பதற்கு முன்பாக அந்த நடவடிக்கைகள்லாம் நம்ம எடுக்க வேண்டியதும் அவசியம். இப்ப என்னென்ன காரியங்களை நம்ம சொல்லலாம் பிரசங்கம் தயாரிப்பதற்கு முன்பாக? முக்கியமானது சொல்லிட்டேன், ஜெபம், பரிசுத்த ஆவியானவருடைய தங்கியத்தை, மக்களுடைய தேவையை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஜெபத்துல கர்த்தர்ல தங்கி இருந்து இந்த தேவைகள்லாம் தெரிஞ்சு நம்ம ஒரு வேத பகுதியை எடுத்து எபேசியர்ல எடுத்து எபேசியர்ல தயார் செய்யறோம்னு சொன்னா, அதுக்கு முன்பாக நம்ம எடுக்க வேண்டிய முன்னேற்பாடுகள் என்ன? நம்ம ஒரு நேரத்தை ஒதுக்கணும் ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் தயாரிப்பதற்கு. எதை செஞ்சாலும் அதுக்கு நேரம் தேவையா இல்லையா? எதை செய்தாலும் நேரம் தேவை. பிரசங்கம் தயாரிக்கிறதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்படணும் ஒரு நாள்ல. ஏன்னா பாஸ்டர்ஸா இருக்கிறவங்க ஒரு இதை போட்டுக்கணும், தூங்குறதுக்கு இவ்வளவு நேரம், மிச்ச நேரம் எவ்வளவு இருக்குது, மிச்ச நேரத்தில் என் குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு, தனிப்பட்ட விதத்துல நான் ஜெபம் பண்றதுக்கும் வேதம் வாசிக்கிறதுக்கும் கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு, ஷாப்பிங் போறதுக்கு அந்த மாதிரி வீட்டு வேலை கொடுப்பது, மற்ற நேரங்களை எடுத்து அந்த இருக்கிற நேரத்தை பிரசங்கம் தயாரிப்பதற்கு, நான் பிரசங்கம் இது வேதம் வாசிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு, பிரசங்கம் தயாரிப்பதற்கு கொடுக்க வேண்டிய நேரம் எவ்வளவு, போதக ஊழியம் சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கு கொடுக்க வேண்டிய ஊழியம் எவ்வளவு, சுவிசேஷத்துக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு, சபை அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் ஏதும் இருந்தா, அதான் மற்றவங்களா இருந்தா அதெல்லாம் மற்றவங்ககிட்ட பகிர்ந்து கொடுத்துடலாம், நமக்கு இருக்குள்ள கடிதம் எழுது, இப்படின்னு இந்த நேரங்கள் எல்லாம் ஒதுக்கிக்கிட்டா நம்ம பிரசங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய நேரத்துல திருட வேண்டிய அவசியம் இருக்காது. அது ஷாப்பிங் செய்யறதுக்கு நேரம் இல்லாம படிக்க முடியாது, ஆராய்ச்சி செய்ய முடியாது, பிரசங்கம் தயாரிக்க முடியாது. ஒரு சர்மன் தயாரிக்கணும்னா குறைஞ்சது 10 மணி நேரமாவது வேணும், ஒழுங்கா முறையா தயார். அதுவும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 2 தரம் பிரிச் பண்ணி ஒரு பைபிள் ஸ்டடி குறைஞ்சது இவ்வளவுதான் செய்வாங்க, கூடுமானது எவ்வளவும் செய்வாங்க. அப்ப அதெல்லாம் செய்யணும்னு சொன்னா நேரம் வேணுமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு நேரத்தில் நான் காலையில் 9 to 12:30 படிப்பேன், அது இதுக்கு கொடுக்கறது. அப்புறம் லஞ்ச் எடுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படி போனால் மற்ற வேலைகள் செய்யறது, முடிஞ்சா சில நேரம் இரவில் இருந்தால் 9 to 12:30 கொடுத்துடுறது. அப்போ ஒரு நாளில் 3.5 மணி நேரமாவது கொடுத்தா 6 நாளில் பார்த்தா கொடுத்துருதா இல்லைங்களா? அப்போ அதை வந்து வேற எதுவும் தடை செஞ்சிடாம பார்த்துக்கணும். ஆன்சர் போன் வச்சுக்கிட்டா யாரும் போன் பண்றவங்க அதுக்கு போயிடலாம். இங்க படிச்சுக்கிட்டு இங்க போன ஒரு காதில் எடுத்து வச்சுக்கிட்டு, அப்புறம் இங்க படிச்சுக்கிட்டு இங்கேயும் ஒரு காதில் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தா இதெல்லாம் செய்ய முடியாது. படிப்பு நேரம், இந்த படிப்பு நேரத்தை பாதுகாக்க தெரியும். ஆன்சர் போன்ல இருக்கிற நேரம் மற்றத போய் பாத்துக்கலாமா இல்லையா? அதுதான் இன்னொரு ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கலாம். இப்படி தொடர்ந்து பிரசங்கம் பண்ணுகிற போதகராக சபையில இருந்து அவருக்கு வேற போதகர்களும் சபையில இருந்தா, அப்ப நீங்க 2 பேர் இருந்தீங்கன்னா, இப்ப தொடர்ந்து பிரசங்கம் பண்ற இவராக இருந்தா இப்ப இவராடைய அந்த நேரம் பாதிக்கப்படாம நம்ம சபைக்கும் சொல்லிடலாம். அவங்களுக்கு முக்கியமான இது எதுவும் போன் பண்ணுன்னு சொன்னா பாஸ்டர் குணாவுக்கு நீங்க போன் பண்ணுங்க, போன் பண்ணலாம். என் போன் கிடைக்காட்டி பாஸ்டர் குணாவுக்கு போன் பண்ணுங்கன்னா அவரும் வேலை செய்கிறாரு. இப்படி இல்லாட்டி குணா அவர் தவறுனா கனாவுக்கு போன் பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த படிக்கிற நேரத்தை நம்ம பாதுகாக்க பார்க்கணும். அதை திருடி பாஸ்டர் விசிட்டேஷனுக்கு கொடுக்கறதோ ஷாப்பிங் செய்யறதோ அதெல்லாம் செஞ்சா நான் அதுக்கு நம்ம காலையில் இங்க வந்து நிக்கிற நேரம் அது தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் அனுபவத்திலையும் தான் சொல்றேன், அனுபவத்திலையும் சொல்றேன். அதை பாத்துக்கணும் பாருங்க. அப்ப படிக்கிற நேரம் அவசியம். நேரம் இல்லாம ஒண்ணு ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, நேரத்தை நீ மீதப்படுத்து. இவ்வளவு பெரிய காரியத்துக்கு நேரம் இல்லாம செய்ய முடியுமா? மனுஷனுடைய வாழ்வுக்கும் இறப்புக்கும் இடையில இருக்கிற ஒரு நிலையில தான் பிரசங்கம் செய்கிற பொழுது ஒருத்தன் கேட்கிற பொழுது இறந்து கொண்டிருக்கிற மனுஷன் இறந்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுக்கு செய்கிறதா மாதிரி பிரசங்கம் செய்யணும்னு ரிச்சர்ட் பேக்ஸ்டர் சொன்னார். A dying man to a dying man. அந்த உலகத்து வாழ்க்கையில இருந்து அவனை வெளியே கொண்டாந்து பலவத்துக்கு கொண்டு வர்றதுக்கு கர்த்தருடைய செய்தியிலேயே அவசியமா இருக்கு. எந்த அளவுக்கு ஒரு பாரத்தோட செய்யணும்னு பேக்ஸ்டர் சொல்லல. டைங் மேன் டு அ டைங் மேன், அதை செய்யறதுக்கு நம்ம நேரத்தை சரியா செஞ்சு உழைக்கலன்னு சொன்னா மனுஷன் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான் பிரசங்கத்துக்குங்கிறத அவன் படிக்கிற நேரத்துல பாதுகாக்கிறதுல அவனுக்கு தெரியும். அதனாலதான் சில பேரை சபையில வந்து முழு நேர ஊழியத்துக்காக ஒதுக்கி கொடுத்திருப்பாங்க. என்னத்துக்கு? சந்தோஷமா நேரத்தை அவர் வீணாக்கிக்கலாமேங்கிறதுக்கா இல்ல, அதெல்லாம் இதுக்கு கொடுக்கறதுக்கு வேற ஒண்ணுக்கும் இல்லை. அப்ப அந்த சபை சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த சபை மக்கள் அந்த பணத்தை சேகரித்து அவருக்கு சேலரியா கொடுத்துறாங்கன்னு சொன்னா உங்க அந்த நேரம் எங்களுக்கு நீங்க போதைக்கிறதுக்கு தேவை. திருடீரா இங்க பாஸ்டரே, மாச மாசம் சம்பளம் வாங்குறோமா இல்லையா? பேங்க் அக்கவுண்ட்டுக்கு போயிருது இல்லையா? அப்ப அதுக்கு நம்ம வஞ்சனை இல்லாம செய்யணும் இல்லையா? என்னத்துக்கு? அவங்களுக்கு சொந்தமான அந்த நேரம். ஏன் அந்த நேரம் வந்து அது நம்ம தயாரிக்கிறதுக்காக கொடுத்து நம்ம வெளியில வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு இதையும் செய்ய அவசியம் இல்லாம நம்மளுக்கு அந்த நேரத்தை கொடுத்து அந்த நேரத்துல நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யாம நமக்கு பணம் வந்து சேரும்படியா கொடுத்துருக்கிறாங்கன்னா அந்த நேரத்துல எவ்வளவு தூரம் கத்திரிக்கு கணக்கு கொடுக்கணும்? யாருங்க இதெல்லாம் யோசிச்சு பாக்குறது? யூ ஹேவ் டு ஸ்டடி. நேரத்தை கொடுக்காம பிரசங்கம் தயாரிக்க முடியாது. நேரம் மட்டும் பத்தாது, ஒரு டேபிளும் சேரும் வேணுமா இல்லையா? டேபிளும் சேரும் வேணும். இருந்து படிக்கிறதுக்கு 15 கோழி அங்க இருந்து சத்தம் போடுற மாதிரியும் கீச்சு கீச்சு சத்தம் போடுற மாதிரியும் இல்லாம ஒரு அமைதியான சூழ்நிலையும் வேணும் இருந்து படிக்கிறதுக்கு. இல்லாம முடியுமா? எப்படி ஒரு மாணவன் வகுப்புல படிப்பானோ அந்த மாதிரியான ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு மனப்பான்மையோடு அவன் வேதத்தை படிக்கணும். என்ன மக்களுக்கு அந்த ரத்தன கற்களை எல்லாம் கொண்டாந்து இலவசமா கொடுக்கறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை, இதெல்லாம் முன்னேற்பாடுகள். இதெல்லாம் இல்லாம பிரசங்கம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம அவருக்கு தேவை சில வந்து சில காரியங்கள் தேவை. தமிழ்ல வேத புஸ்தகம் வேணும். இந்த தமிழ் வேதத்தை சரியாக புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா இது கிரேக்க மொழியிலையும் எபிரேய மொழியிலையும் எழுதப்பட்டிருக்கிறதுனால அதுக்கு என்னென்ன உதவி சாதனங்கள் தேவையோ அதெல்லாம் அவர் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் அந்த படிப்பறையில இருக்கணும் அவசரத்துக்கு எடுத்து பாக்குறதுக்கு. ஆங்கில பைபிள் ஆங்கிலம் தெரிஞ்சிருந்தா, நல்ல எழுத்துப்பூர்வமாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற ஒரு ஆங்கில பைபிள், கொன்கார்டன்ஸ், ஒத்த வாக்கிய அகராதி, இதெல்லாம் தேவை. ஏன் அந்த வசனத்தை என்ன நாலஞ்சு வசனங்களை எடுத்து அந்த வசனத்துல சொல்லி இருக்கிறது என்னது அப்படிங்கறது அந்த வார்த்தைகளுக்கு பொருள், வார்த்தைகள் சேர்த்து அமைந்திருக்கிற வசனத்துக்கு என்ன பொருள், இது வந்து இறந்த காலத்துல சொல்லி இருக்குதா, எதிர்காலத்துல சொல்லி இருக்குதா, இல்லாட்டி நிகழ்காலத்துல சொல்லி இருக்குதா, ஆண் பால்ல சொல்லி இருக்குதா, பெண் பால்ல சொல்லி இருக்கிறதா, இதெல்லாம் தெரிஞ்சு தெரியாம கிராமர் இல்லாம புரிஞ்சுக்க முடியுங்களா? நான் பேசிக்கொண்டிருக்கிறேன், அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்கன்னு சொன்னா ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறீங்க. அப்ப கண்ணா பாட்டி என்ன இப்ப சொன்னது புரியலையா? என்ன சொன்னேன்? நான் பேச போகிறேன்னு சொன்னீங்க. இல்லையே, நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு தான் சொன்னேன். பொருள் இருக்கா இல்லையா? ஏன் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதெல்லாம் புரிஞ்சுட்டா தானே கர்த்தர் நம்ம மொழியை பயன்படுத்தி தானே நமக்கு சத்தியத்தையே கொடுத்திருக்கிறாரு. தேவையா இல்லைங்களா? இல்லாட்டி நம்ம அதுல இருந்து வராது. ரொம்ப பேர் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷத்துக்கு முந்தி தயாரிக்கிறவங்களாம் இதெல்லாம் பாக்குறதே இல்லை. என்ன செய்யறா, தான் ஏதாவது உளறிட்டு போறதுக்காக வேகத்துல இருந்துதான் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்துக்க முடியும். அவருடைய மனசை இங்கதான் வெளிப்படுத்தி இருக்காரு, வேற எங்கேயுமே வெளிப்படுத்தல. இது உள்ளுக்குதான் அடங்கி இருக்குது. இப்ப இந்த வசனங்களை நம்ம சரியாக புரிந்து கொள்ளுகிற பொழுதுதான் கர்த்தருடைய சித்தத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். இப்ப அதுக்கான தேவையான என்னென்ன தேவையோ அதை வாங்கி வச்சுக்கணும். கான்கோர்டன்ஸ், ஒத்தவாக்கிய அகராதி, ஆங்கிலத்தில் இருக்கிற எழுத்துப்பூர்வமான ஒரு இது. சில பேர் நம்ம பாண்டித்யம் ரொம்ப நல்ல திறமை உள்ளவர்கள் கிரேக்க மொழி, எபிரேய மொழி எல்லாம் கூட படிப்பாங்க. ஏன்னு சொன்னா, ஏன்னா கால்வினோ மார்ட்டின் லூத்தரோ அந்த காலத்துல அவங்க அந்த மொழிகளை படிக்க வேண்டி இருந்துச்சு. ஏன்னா ஒண்ணுமே இல்லையா, அன்னைக்கு காமன்ட்ரிஸே இல்ல. அந்த அளவுக்கு ஆராய்ந்து கிரேக்க மொழியையும் இதே எபிரேய மொழியையும் படிச்சு அந்த மூல மொழிகளை படிச்சு அதுல இருந்து சத்தியங்களை எடுத்து அவங்க காமன்ட்ரிஸ் எழுதினாங்க. இவ்வளவு உழைச்சிருப்பாங்க. நமக்கு இன்னைக்கு அந்த அவசியம் இல்லாம எவ்வளவோ இருக்கா இல்லையா? கொன்கோர்டன்ஸ் நூத்துக்கு மேல வாங்கி வைக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்திக்காம எப்படி இதுல இருக்கிற சத்தியங்களை நம்ம பெற முடியும்? பெற முடியுமா? கொலோசியர்ல பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு புஸ்தக கடைக்கு போயிட்டு, ஒரு செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப், இங்க வர்றதுக்கு முந்தி போயிட்டு ஒரு அரை டஜன் புஸ்தகம் வாங்கிட்டு வந்தேன். அதுல இருக்கிறது நீங்க கூட நல்ல ஓத்தோஸா பார்த்து வாங்கணும், தவறானவங்க இருப்பாங்க. ஏன்னு சொன்னா எதுக்கு எல்லாம் படிச்சு 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 இதெல்லாம் கொண்டாடணுங்கிறதுக்கா, ஒத்து பார்த்து படிக்கணும். புரியுதுங்களா? இதுதான் அந்த முன்னேற்பாடுகள். நேரத்தை பாதுகாக்கணும், நம்ம படிக்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை அமையணும், நமக்கு வேண்டிய உபகரணங்கள் எல்லாம் படித்து புரிந்து கொள்வதற்கு உபகரணம், பேப்பர் இருக்கணும், பேனா இருக்கணும், அதெல்லாம் ஒழுங்கு. இதுதான் வாழ்க்கையில ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக்கணும். இல்லாட்டி அங்க வந்து எல்லாம் உட்காந்துக்கிட்டு பேப்பரும் இல்ல பேனாவும் இல்லை, அப்ப எழும்பி ஓடனா அப்ப அந்த நேரத்தை திருடணுமா இல்லையா? அப்ப ஏன் நீ முன்னுக்கே யோசிக்கல? வாழ்க்கையில ஒரு ஒழுங்கை ஏற்படுத்திக்கணும். என் படிப்பறையெல்லாம் டேபிள்ல இருக்கும், பேனா இது இருக்கும், எல்லாம் பேனா, ஹாஃப் அ டசனுக்கு மேல பால் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்பதான் எல்லாம் எழுதுறதே இல்லையே, நம்ம கம்ப்யூட்டர் இருக்குன்னு அதுல வேர்ட் ப்ரோசஸ் இருக்கு, அதுலயே டைப் பண்ண ஆரம்பிச்சிடறோம். இதெல்லாம் இருக்கணும், அதுக்கெல்லாம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சு வச்சுக்கணும். டைப் பண்ணாலும் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்டர்ல இங்க் இருக்கணும், அதுலயும் பேப்பர் இருக்கணும், லாயத்துக்கு உட்காந்து தர்மாறிட்டு இருக்கணுமே, அது வெளியே வராது. இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும், இதெல்லாம் அவசியம் நம்ம செய்யறதுக்கு. சில பேர் யோசிப்பாங்க, இதெல்லாம் என்ன இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க, ஸ்கூல் பயல்களுக்கு அவசியம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இல்ல, செய்ய போற காரியத்துக்கான முன்னேற்பாடுகள், முன்னேற்பாடுகள் எல்லாம் இல்லாம செய்ய முடியாது. அது இந்த ஊழியத்துல ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஒரு சோல்ஜர் என்னன்னா செஞ்சு வச்சிருப்பான், சோல்ஜிப்பான், அவன் கன் வச்சிருப்பான், அதை போலீஷ் பண்ணிச்சு சில நேரம் பாத்தீங்கன்னா தொடச்சுக்கிட்டே இருப்பான், போட்டுக்கிட்டே இருப்பான், எனக்கு செஞ்சிட்டு இருக்கிறான். அப்புறம் புல்லட்ஸ் எல்லாம் இடுப்பு பூரா வச்சிருப்பான், அதெல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்குவான். அது மட்டும் இல்ல, இது சூடுற நேரத்துக்கு அதை தூக்கிட்டு போறதுக்கெல்லாம் நம்ம உடம்பு இருக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் உடற்பயிற்சி செய்வான் இல்லையா? பாரமா முதுகு பின்னுக்கு தூக்கிட்டு ஓடுறானுங்களே, நமக்கு பாக்குறதுக்கு பைத்தியக்காரை மாதிரி இருக்கும். இல்ல, அந்த கண்ணை தூக்கிட்டு போயிட்டு பொருண்டு பொறலணும், அங்க போகணும், அடுத்தவன் குண்டு பட்டுறான், அது அளவுக்கு உழைக்கணும்னா அவன் உடம்பு அந்த அளவுக்கு இருந்தாதானே அதை சுடலாம். முன்னேற்பாடுகள்லாம் தேவையா இல்லையா? படிக்கிறதுக்கு கூட இதை கூட அந்த பிள்ளை சொன்ன என்னென்ன உபகரணங்கள் தேவை அதெல்லாம் சாதகம்லாம் எடுத்து வச்சு. இன்னொன்னு முக்கியம், நம்ம சாப்பாடு ஒழுங்கா இருக்கணும். காலையில 10 இட்லிட்டு போயிட்டு இட்லி இட்லி போட்டு 9:00 to 12:30 வரையும் படிக்கிறவங்க உட்காந்துங்கன்னா கொரட்ட சத்தம் வீடு பூரா கேட்கும், கொரட்ட சத்தம் வீடு பூரா கேட்கும். படிக்கிறதுக்கு உதவாதது இட்லி தோசை, மந்தமாக்கிறோம் இல்லையா? அளவான சாப்பாடு இதெல்லாம் அசட்ட பண்ண கூடாது, அசட்ட பண்ண கூடாது. ரொம்ப நினைக்காங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்க உட்கார்ந்து இங்க வந்து நிக்கிற நேரம்னா அதுக்கு ரொம்ப ஏற்பாடுகள் அங்க நடந்திருக்குது. இங்க அதை பிரமாதமா கர்த்தருக்கு பிரியமான விதத்துல மக்கள் பயன்படுறது கொடுக்கணும்னு சொன்னா அங்க ஏற்பாடுகள் நிறைய நடந்திருக்கணும். இல்லாம முடியுமா? இப்ப இதுதான் இந்த ஒரு பிரசங்க வசனத்தை தெரிவு செய்து கொள்ளுவதற்கு முன்பு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். அதில் பார்த்திருக்கிறோம், ஜபம், ஆவியானவர்கள் தங்கியிருப்பது, மக்களுடைய ஆத்மீக தேவைகள் எல்லாம் மொத்தமானதும் குறிப்பிட்டதுமான அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் சேர்மன் இந்த பிரசங்கம் தயாரிப்பதற்கு முன்பாக அதுக்காக ஏற்பட முன்னேற்பாடுகள், இவ்வளவும் அந்த முன்னேற்பாடுகள் இதெல்லாம் ரெகுலரா தொடர்ந்து இருக்க வேண்டிய காரியங்கள். ஒரு பாஸ்டருடைய வாழ்க்கையில ஒரு பாஸ்டரோ பாஸ்டர்ஸோ பிரசங்கத்தை ஊழியத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க அதுதான் படிப்பற அங்க போயிருவாங்க. அந்த டைமுக்கு போயிட்டு அதெல்லாம் இருந்து மூடிக்கிட்டு செய்ய வேண்டியது. இங்க ஆபீஸ்ல 8 மணி நேரம் வேலை செய்யற மாதிரி இது நம்ம செய்ய வேண்டியது. அதுக்குதானே பணமே கொடுக்குது. பாதி இது இதுக்கு, மத்த பாதி பாஸ்டர் கண்காணிப்புக்கு, வேற இதுக்கு. நம்ம நேரத்தை தான் நம்ம பயன்படுத்திக்கணும். குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியது என் தனிப்பட்ட இது. இப்ப நேற்று ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு திங்கட்கிழமை வந்து அது யூஸ்வலா நான் எடுக்கிற ஓய்வு. நான் அன்னைக்கு சர்ச் வேலை செய்ய மாட்டேன், ரிலாக்ஸ் பண்ணி இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். ஏன்னா உடம்பு தேவை, அப்புறம் உழைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ஒரு ரூட்டீனை போட்டுக்கிறேன், கேலண்டர் மாதிரி ஒரு டைம் டேபிளை போட்டு நம்ம அந்த காரியங்களை செய்கிற பொழுதுதான் இது முறையா செஞ்சுட்டு போகலாம். நம்ம கர்த்தருக்கும் கணக்கு கொடுத்து, நம்ம வாங்குற பணத்துக்கும் கணக்கு கொடுத்து, ஆவிக்குரிய தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு சரியா செய்துட்டு போறதுக்கு இதெல்லாம் ரொம்ப அவசியம் இல்லை.